முத்து செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த குளிர்கால வேளையில் தூக்கம் கலைந்தும் கலையாமலும் இருக்கின்ற நேரத்தில் உங்களை எல்லாம் திருக்குறளுடன் ஆரம்பிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியினை. இன்றைய திருக்குறளை நமக்கு வழங்கியவர் சென்னையில் இருக்கும் திரு கிருபாசாகர் அவர்கள். இவர் கப்பல் ஒன்றினில் தலைவராக பணிபுரிந்து வருகின்றார். இவர் அனுப்பிய திருக்குறளும் அதனுடைய ஒரு சிறுகதையுடனுடைய திருக்குறள் இதோ உங்களுக்காக. 8வது வகுப்பு படிக்கும் மாணவன் தனது கணித ஆசிரியர் வட்டத்தின் சுற்றளவிற்கான சூத்திரம் கற்பித்தார். அப்பொழுது வட்டத்தின் சுற்றளவு 2πr என்று கூறினார். அதை பை என்பதற்கான விளக்கத்தை 22/7 அல்லது 3.142 எனவும், டி என்பது விட்டமாகவும், ஆர் என்பது ஆரம் எனவும் விளக்கமளித்து சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்றார். சக மாணவர்கள் சிலர் அவர்களது சந்தேகத்தை கேட்டு விளக்கம் பெற்றார்கள், விளக்கம் பெற்றதாக நம்ப வைக்கப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு மாணவர் கேட்ட கேள்வி ஆசிரியர் பதில்களும் இதோ உங்களுக்காக. மாணவர் கேட்கின்றார், இந்த பை என்பது எப்படி வந்தது, அதன் விளக்கம் என்ன ஐயா என்கின்றார். அதற்கு ஆசிரியரோ, அதுதான் வட்டத்தின் சுற்றளவு சூத்திரம் என்று கூறினேனே அப்படின்றாரு. இதில் திருப்தி அடையாத மாணவன், சதுரம் மற்றும் செவ்வகத்தினுடைய சுற்றளவு சூத்திரங்களில் இந்த பை வரலையே அப்படின்றான். இப்பொழுதுதான் வட்டத்தின் சுற்றளவு பற்றி தான் பாடம் நடத்துகிறேன், நீ எதற்காக சதுரம் செவ்வகம் பற்றிலாம் கேட்கிறாய் அப்படின்றாரு ஆசிரியர். மாணவர், ஐயா எனது சந்தேகம் சதுரத்தினுடைய சுற்றளவு 4a, அதாவது ஏ என்பது பக்கத்தின் 4 பக்கத்தின் நீளம் அப்படின்னு சொன்னீங்க. செவ்வகத்திற்கு 2lb, அதாவது எல் என்றால் நீளமாகவும் பி என்பது அகலமும் என்றும் கூறினீர்கள். அதே போல பை என்ன என்பது சற்று தெளிவாக கூறுங்களேன் அப்படின்றாரு ஆசிரியர். அதுவா பை அப்படின்றது ஒரு சூத்திரம், இது வந்து ஒரு நிலையான மதிப்பு கொண்டது, அதுதான் 3.14 என்று சொல்கிறார். இருப்பினும் மாணவர் கேட்ட கேள்விக்கான விளக்கம் அவரால் அடிக்க முடியவில்லை. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால 2 தினங்களுக்கு அந்த மாணவனை பள்ளியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு, இது போன்ற கேள்விகளை இனிமேல் கேட்க மாட்டேன் என்ற உத்தரவாதம் தந்ததன் பேரில் மாணவனும் மறுபடியும் சேர்த்துக்கிறாங்க. இந்த சம்பவத்தை மறந்து சில நாட்களுக்கு பிறகு எதேச்சையாக ஒரு விளக்கம் கிடைச்சது. அந்த மாணவனுடைய தாத்தா அந்த ஊரில் மிகச்சிறந்த தச்சர், ரொம்ப பேர் பெற்றவர். மாணவரோட ஊர் கோயிலில் தேர் சக்கரங்கள் பழுதுபட்ட காரணத்தினால அந்த சக்கரங்களை மாற்றும் பணி அவரோட தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு எழுத படிக்காத தெரியாத காரணத்தினால அந்த அவருக்கு தேவையான சாமான்கள் பட்டியலிடும் பணி மாணவரிடம் வழங்கப்பட்டது. தாத்தா ஒவ்வொன்றாக கூற மாணவர் எழுதணும். அப்படி கூறி வரும்போது அந்த ஒரு வாக்கியம் மாணவரை நெருடியது. அது என்னென்னா, 5 அடி உயர சக்கரத்திற்கு 15 அடி 9 அங்குல நீள இரும்பு பட்டை. இரும்புப்பட்டைன்றது அந்த மரக்கட்டை, தேர்னுடைய சக்கர மரக்கட்டை தேயாமல் இருக்கிறதுக்காக போடப்படுகின்ற ஒரு இரும்பு. 7 அடி உயர சக்கரத்திற்கு 22 அடி நீள இரும்புப்பட்டை. இதில் வந்து 7 அடிக்கு 22 அடி எங்கேயோ கெட்டதாக மாணவனுக்கு நினைவுக்கு வந்தது. தாத்தாவிடம், 7 அடி உயரத்திற்கு 22 அடி அப்படின்னு கணக்கிட்டிருங்களே அப்படின்னு கேட்டார். பழைய சக்கரங்கள் இருந்த இடத்துக்கு அழைத்து சென்று 7 அடி உயர சக்கரத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறியிட்டு அதற்கு நேராக மணலும் குறிச்சிக்கிட்டு சக்கரத்தை ஒரு முழு சுற்று வரை தள்ளிக்கிட்டே வந்தார். மீண்டும் சக்கரத்தில் குறிப்பிட்ட அந்த பகுதி மண்ணை தொட்ட இடத்துல குறியிட்டுக்கிட்டார். மண்ணில் முதல்ல குறியிட்ட இடத்திற்கும் 2வது இடத்திற்கும் தொலைவை அளந்தா சரியாக 22 அடி வந்தது. அதாவது சக்கரத்தினுடைய விட்டம் 7 அடியாக இருந்தால் அதன் சுற்றளவு 22 அடி அப்படின்னு விளக்கினார். இந்த விளக்கம் தாத்தாவுக்கு எப்படி தெரிஞ்சது, அவருடைய அப்பா சொல்லிக் கொடுத்தார். மாணவர்கள் சிலவற்றை தெரிந்து கொள்ள அவர்களுடைய விளக்கங்கள் கூறிய தாத்தா என்னன்னு கேட்டால், அந்த தாத்தா கூறிய வார்த்தைகள் மாணவர்களை மிகவும் பாதித்தது. உனக்கு எதுக்கு சாமி இந்த பொழப்பு, நல்லா படித்து பெரிய உத்தியோகத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அதாவது இது வந்து ஐயன் வள்ளுவர் நல்ல அறிவு என மிகச்சிறந்த முறையில் நவீன கால ட்வீட் போல தமிழனுடைய பெருமைக்கும் அறிவைக்கும் சான்றாகுது. இதுக்கு திருவள்ளுவர் சொல்ற குரல் என்னன்னா, என் பொருளாக சில சொல்லின் தன் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு. தாம் சொல்லும் உயர்ந்த பொருளையும் கேட்போர் புரியும்படி எளிய முறையில் தெளிவாக சொல்லி பிறர் கேட்கும் போதே அதில் உள்ள நுட்பங்களை அறிவதே நல்ல அறிவாகும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். நேயர்களே, இந்த திருக்குறளும் அதன் விளக்கத்தை அளித்த திரு கிருபாசாகர் அவர்களுக்கு நன்றியினை கூறி இன்றைய நிகழ்ச்சியினுடைய பாடல்களின் முதல் பாடலாக வருவது பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் பாடிய பாடல்கள். இந்த வார நிகழ்ச்சியில் வர இருக்கிறது. இதோ முதல் பாடல் உங்களுக்காக. முத்தமிழ்ச்சங்கத்தினுடைய அறிவிப்பு ஒன்று வாங்க பேசலாம் பாடலாம். அதாவது முத்தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஒன்று கூடி கலந்து பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு குடும்ப பழகு முகாம் இது. வருகின்ற சனிக்கிழமை, அதாவது அடுத்த சனிக்கிழமை 22 ஜூலை 6 மணி அளவில் வெஸ்டர்ன் ஸ்பிரிங்ஸ் கார்டன்ஸ் கம்யூனிட்டி ஹாலில், அதாவது 956 கிரேட் நார்த் ரோடில் அமைந்துள்ள வெஸ்டர்ன் ஸ்பிரிங்ஸ் கம்யூனிட்டி ஹாலில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சி பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் ஹரிஹரன் ஜவஹர் அவர்களையோ, அல்லது குகன் குணசேகரன் அவர்களையோ, அல்லது முத்தமிழ் சங்கத்தினுடைய செயலர் திரு கார்த்திக் ராமநாதன் அவர்களையோ கலந்தாலோசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுவது மட்டுமல்லாமல் நீங்கள் பாடுவதற்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளும்படி முத்தமிழ் சங்கம் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது.
தூங்காமல் அதை கண்டு ரசித்தேன். தூக்கம் மறந்து நான் உன்னை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தேன்.
மகளை மகன் போல் வளர்க்க துணியும் நான், மகனை மகள் போல் வளர்க்க துணிவதில்லை. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இல்லைங்களா? ஒரு கவிஞர் எழுதிய கட்டுரை இது. என்னோட 6வது வயதுல என்னுடைய தந்தை காலமாகிவிட்டார். அவரோட முகம் இப்பொழுதும் புகை மூட்டமாக தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பாலியத்திலிருந்து இளமை காலம் வரை என் வீட்டுக்கு 3 பெண்களுக்கு மத்தியில் தான் நான் வளர்ந்தேன். ஒருவர் தனது 20 வயதில் கணவனை இழந்த என்னுடைய அம்மா, இன்னொருவர் என்னில் 3 மூத்த அக்கா, மற்றொருவர் என்னை விட 2 குறைவான மூளை வளர்ச்சியற்ற என் தங்கை. அதனாலேயே ஒரு பெண்ணின் உடல் மற்றும் மன உபாதைகளை என் கண்முன்னையே நேரடியாக பார்த்திருக்கிறேன். என் அம்மா ஒரு சின்ன உணவு விடுதி ஒன்றை நடத்தினாங்க. நானும் எங்கள் அக்காவும் பள்ளிக்கு செல்லும் நேரம் போக மற்ற நேரங்களில் அங்கே தான் வேலை செய்வோம். எங்கள் இருவருடைய பால்யங்களும் கண்முன்னே அங்கே சிதைந்து கொண்டிருந்தன. அதிகாலை 5 இரவு 11 வரை கடுமையான உழைப்பு. இளம் வயதிலேயே கணவனை இழந்த ஒற்றை மனுஷியாக என் அம்மா தான் தனித்து நின்று சமூகத்துடன் போராடி 3 வளர்த்தாங்க. அவருக்கு எங்களை தவிர்த்து வேறு நினைவுகளோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த சிறுவயதில் பல நேரங்களில் இப்படி யோசிச்சிருக்கேன், அம்மா ஏன் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளல, அதை பற்றி ஏன் அவரிடம் பேச முன் வரல. இதே ஒரு ஆண் தன் இளம் வயதில் ஏதோ ஒரு வகையில் மனைவியை இழந்திருந்தால் அல்லது பிரிந்திருந்தால் இந்த சமூகம் அவரோட மர்மணத்தை பற்றி எப்படியெல்லாம் வற்புறுத்தி இருக்கும். குடும்பம் பரிசளிக்கும் பெண் விரோத கருத்துக்களில் ஒன்று தாய்மை. இங்கே பெண்கள் நசுக்கப்படுவதற்கான முக்கிய காரணமே தாய்மை தான். என் அம்மாவின் சமையல் ருசி கைப்பக்குவம் யாருக்கும் வராது என்று திருமணத்திற்கு முன்பும், என் மனைவி நன்றாக சமைப்பார் என்று திருமணத்திற்கு முன்பும் எல்லா வீடுகளிலும் எதிரொலிக்கும் தாய்மையைப் போல தூய்மையானது என தாய்மை உணர்வு தொடர்ச்சியாக புனிதப்பட்டு வருகிறது. இப்படி புனிதப்படுத்தலின் வழியே ஆண்களுடைய தொடர்ச்சியான அடக்குமுறைகளும் அதனால் உண்டாகும் வழிகளையும் பெண்கள் இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்வதற்காக பழக்கப்படுத்தியிருக்கும். அதன் வழியே திருமணத்திற்கு பிறகான காதலும் சிநேகமும் சுதந்திரமான காமமும் பெண்களுக்கு மறுக்கப்படுகிறது. இதனாலேயே இங்கே ஒவ்வொரு அம்மாவும் இது புனிதமான கலை, பெண் விரோத எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார்கள், மாற்றிவிடுகிறார்கள். எனக்கு திருமணமான போதில் ஒரு ஊர்லேருந்து என் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் தொடப்பு தலை வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு இருந்தேன், பாத்திரம் துலக்கினேன். இதையெல்லாம் பெருமையாக பார்த்துக்கிட்டு இருந்த என் அம்மா ஒரு கட்டத்தில் கோபமாகி, பொட்டையாடா நீனு அப்படின்னு கத்துனாங்க. என் வீட்டில் நானும் என் மனைவியும் எங்களுக்குள்ளார பேசி வேலைகளை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சிறு வயதுலேருந்து என் கடையில் இருந்த வேலைகளை நான் பல ஆண்டுகளாக செஞ்சுருக்கேன். என் கல்லூரி படிப்பு முடிகிற வரை டீ ஆத்திருக்கேன், வடை சுட்டிருக்கேன், காய்கறி நறுக்கியிருக்கேன், கடையை பெருக்கி நீர் தெளிச்சிருக்கேன், கடைக்கும் வீட்டுமாக தண்ணீர் கூட சுமந்திருக்கேன். இதே வேலையை தான் இங்கேயும் இப்போதெல்லாம் இப்போது செஞ்சிட்டு இருக்கும்போது அப்போதெல்லாம் இல்லாமல் இப்போ மட்டும் எப்படி இது பெண்களின் வேலையாக மாறியது?
எல்லா விதமான கிரீட்டிங் கார்டுகளுக்கும் கல்யாண பத்திரிகைக்கு
மர்க்குரி பிரிண்ட்,
பிசினஸ் கார்ட்ஸ் கிரீட்டிங் கார்ட்ஸ்
மர்க்குரி பிரிண்ட்,
நோட்டீஸ் ஃபிளையர்ஸ்
மர்க்குரி பிரிண்ட்,
டைரிஸ் கேலண்டர்ஸ்
த ஒன் அண்ட் ஒன்லி மர்க்குரி பிரிண்ட். மர்க்குரி பிரிண்ட், 4250 லாப்ரி டிரைவ், மனுகாவ், ஆக்லாந்த். போன் 263-8854. உரிமையாளர்
திருமணத்துக்கு முன்னாடி வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ தன் மகன் வேலைக்காக செல்லும்போது தானே சமைத்து சாப்பிடுவதை என்ன பெருமிதப்படும் பெற்றோர்கள் திருமணத்திற்கு பிறகு அதை தொடரும் பொழுது ஏன் பதட்டம் அடைகிறாங்க? அப்பொழுது மட்டும் சமையலும் வீட்டை சுத்தப்படுத்துவதும் துணி துவைப்பதும் பெண்களுக்கும் விலையாக மாறிடுறது எப்படி? சாதியும் மதங்களும் ஆதியிலிருந்தே பெண்களை புனிதமாக்குவது தான் வழியை அடிமைப்படுத்துவதை முளைக்கு ரொம்ப முனைந்து செய்திருக்கிறது. கணவனுக்கு கீழ்ப்படுதலை எல்லா மதங்களும் இறைநம்பிக்கையுடன் இணைத்து கட்டின. ஆணுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வதே பெண்ணோட வாழ்க்கை என்று எல்லா மதங்களும் ஒரு சேர வலியுறுத்தின. நகரத்தில் மிகப்பெரிய உணவகத்தில் தலைமை சமையல்காரராக வேலை செய்யும் ஒரு நண்பர் ஒருவர் எனக்கு தெரியும். ஒரு முறை நான் வீட்டில் நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். எப்போதாவது ரொம்ப அரிதாக அப்படின்னு பதில் சொன்னார். இத்தனைக்கும் அவர் மனைவியும் வேறு ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய செல்லக்கூடியவர். இது எவ்வளோ பெரிய சுரண்டல். அந்த பெண் வேலைக்கு சென்று கொண்டு வீட்டையும் பராமரிக்கணும், துணி துவைப்பதற்கு தரமான இயந்திரங்கள் வந்துவிட்ட இந்த காலத்திலையும் எல்லா அழுக்குகள் உடைகளையும் அந்த இயந்திரத்திற்குள்ளார போடுவது பெண்ணோட வேலை தான் என்பது போல ஊடக விளம்பரங்களும் காட்டுவதற்கும் இதற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. என்னோட தோழியும் அவருடைய இணையும் மன வாழ்க்கையிலிருந்து விலகி சென்றாங்க. ஆனாலும் பொது இடத்துல பார்த்துக்கும் போது விலகி செல்வதை சொல்லாமல் பரஸ்பரமாக கை குலுக்கிட்டோம். தேநீர் அருந்துவார்கள். அவங்க வாசித்த புத்தகங்கள் பார்த்த திரைப்படங்கள் பற்றியும் பகிர்ந்துக்குவாங்க. ஒரு முறை அவருக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது மிகுந்த பதற்றத்தோட மருத்துவமனைக்கு சென்று அருகிலே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க அந்த தோழி. இதற்கு முன்பாக நான் சந்தித்த எல்லா மன உரிவாளர்களுக்கும் இதற்கு முன் தம்மோடு சேர்ந்து வாழ்ந்த மனிதனை எதிரில் சந்திக்கிறந்த குறைஞ்சபட்சம் அந்த சந்திப்பை தவிர்க்க முயல்வாங்க, அல்லது விரோதியை போல முகத்தை வச்சுக்கிட்டு விலகி போவாங்க. எனக்கு இந்த செய்கை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் இதை பற்றி நேரடியாக கேட்கும்போது எதற்காக விரோதியை போல பார்க்கணும், எங்களுக்குள்ள இருந்த காதல்ல விரிசல், அதனால நட்பு எப்பொழுதும் போலதானே இருக்குது என்றார். இந்த புரிதல் பெண்களுக்கு மட்டுமே உரியது. இங்கே நம்முடைய பார்வைகளும் மிகவும் குறுகலாக மாறிவிட்டது. இங்கே பெண்ணுடைய ஒவ்வொரு சிறிய வெற்றியும் சந்தேகத்துக்குள்ளாகிறது. ஆனால் ஒரு சிறிய வெற்றியை பெண் நிறையவே போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. பெண்களுக்கு ஒவ்வொரு நடவடிக்கையும் இங்கே ஆண்களால் கவனிக்கப்படுகிறது. அவர்கள் தங்களை மீறி நகர்ந்து செல்லும் பொழுதும் பெண்களை தடுத்து நிறுத்த ஆண்கள் பாலியல் புகார்களை ஆயுதங்களாக மாற்ற நினைக்கிறார்கள். புடைவான கதைகளை அந்த பெண் மீது உருவாக்குகிறார்கள். என் பிள்ளையின் காலம் இத்தகைய கதைகளால் உருவாகி கூடாது. அது ஆண் பெண் நிறைந்த தேசத்தின் அன்பின் பகிர்வுகளாலும் பாகுபாடுகளற்ற உறவுகளாகவும் உருவாக வேண்டும்.
Thank you. நேர்களே,
நிகழ்ச்சியை முடிக்கும் தருணம் இது. வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.